இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் டேட்டிங் ரிலேஷன்ஷிப்ஸில் மட்டும் இல்லை, திருமணத்தில், நட்பு மத்தியில், பிஸ்னஸ் உறவுகள், எல்லா விதமான உறவுகளுக்கும் மிக முக்கியமான விஷயம். இந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டோன்னா, இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுச்சுன்னா, வேறு எல்லா உறவுகள்லேயும் நம்ம ஆரோக்கியத்தை பார்க்க முடியும். ஸோ நான் எக்ஸைட்டடாக இருக்கிறேன், வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஹாய், நான் பாஸ்டர் கிரேஸ்வன். இது நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பாட்காஸ்ட். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றும்னு சொல்லி நான் நம்புகிறேன். 68 சங்கீதம் 6 வசனத்தில் சிங்கிளாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஒரு வசனம் இருக்குது. இது வாக்கு தத்தமாகவும் எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே இருக்கிற டீச்சிங்கும் பெற்றுக்கொள்ளலாம். படிக்கிறேன் பாருங்கள். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸை நான் இன்னொரு டைம் படிக்கிறேன். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி. தனிமையானவர்கள் அப்படின்ன உடனே அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாதீங்க. நானும் தனிமையாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஒரு வீடு வாசல் தருவார், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பார், இல்லை. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? ஹீப்ரூவில் யாக்கெத். யாக்கெத்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் ஆரோக்கியமான தனிநபர் அப்படின்னு அர்த்தம், ஹெல்தி சிங்கிள்னு அர்த்தம். ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்றவங்கன்னு ஆண்டவர் ரெஃபர் பண்ணல. யார் ஆரோக்கியமான தனிநபர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வீடு வாசல் ஏற்படுத்துவேன். நிச்சயமாக அது திருமணத்துக்கு ரிலேட்டடான வசனம் தான். வாழ்க்கை துணையை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிற ஒரு வாக்கு தத்துவம் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் யாருக்கு திருமணத்தை ஏற்படுத்துறதுக்கு கர்த்தர் இறங்குறாரு? ஆரோக்கியமான தனிநபருக்கு, யாக்கியத்துக்கு. நீங்கள் ஒரு யாக்கியத் தானே அப்படின்னா என்ன தெரியலையே. இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான தனிநபருடைய குணாதிசயங்களை பற்றியும் நம்ம கற்றுக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சங்கீதம் 68:6, எல்லாருக்கும் ஆண்டர் வீடு வாசல் ஏற்படுத்துறதில்ல. கவர்மெண்ட் வந்து இவனுக்கு வயசு கரெக்டாக இருக்குது இப்போ கல்யாணத்துக்குன்னு சொல்கிறதுனால அவனுக்கு வாழ்க்கை துணையை கர்த்தர் கொண்டு வர்றதில்ல. ஆரோக்கியமான தனிநபருக்கு மட்டும்தான் கர்த்தர் வாழ்க்கை துணையை கொண்டு வர்றார். இப்போ இந்த யாக்கித் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு சில அர்த்தங்கள் இருக்குது. யாக்கித் தானே ஆரோக்கியமான தனிநபர்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஒரு சில அர்த்தங்கள், அதில் ஒரு முக்கியமான அர்த்தம் யாக்கித்துடைய முதலாவது அர்த்தமே இதுதான், சிங்கிள். சிங்கிள் அப்படின்னா ஹீ இஸ் செப்பரேட்டட் அண்ட் அலோன். லோன்லி இல்லை, அலோன். அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான தனிநபர் தனியாக இருந்துருவார், ஆனால் தனிமைக்குள்ளே போகவே மாட்டார். ஹீ வில் பி அலோன் பட் ஹி வில் நெவர் பி லோன்லி. ஏன்னா தனியாகவே அவர் பரிபூர்ணராக இருக்க அவருக்கு தெரியும். ஏன்னா இந்த ஆரோக்கியமான தனிநபர் தேவனை அறிந்தவர், தேவனுடைய திட்டங்களை அறிந்தவர், தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுகிறவர். ஹி நோஸ் ஹூ ஹி இஸ். ஸோ இட்ஸ் ஓகே ஃபார் ஹிம் டு பி அலோன். ஆரோக்கியமான தனிநபர்கள், ஐயோ யாராவது வேணும், யார்ட்டையாவது பேசியே தீரணும், 2 மணி ஆயிடுச்சு நைட்டு, காலையில் 2 மணி, யாராவது ஆன்லைனில் இருக்கிறாங்களா பார்க்கலாம்லாம் தேடின்னு இருக்க போகிறதில்ல. நிறைய தடவை இந்த யாக்கிட்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா, அந்த ஆரோக்கியமான தனிநபர்கள் தனியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துடுவாங்க. தனியாக இருக்கிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, பரவாயில்ல நண்பர்கள் இருக்கிற நேரத்தில் இருக்கிறாங்க, எல்லா நேரத்துலையும் என் கூட யாரோ இருக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லா நேரத்துலையும் யாரோ ஒருத்தர் கால் பண்ணியே தீரணும்னு அவசியம் இல்லை, நான் தனியாக இருந்து நான் என் வாழ்க்கையை என்ஜாய் பண்ண முடியும். தே ஆர் அலோன் பட் தே ஆர் நெவர் லோன்லி. தனிமையானவர்கள் இல்லை, ஆனால் தனித்து வாழ கற்றுக்கிட்டவங்க. அப்போ முதல் டெஃபினிஷனே இதுதான். அவங்க யாக்கியதாக இருந்தாங்கன்னா, நீங்கள் ஒரு யாக்கியதாக இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆரோக்கியமான தனிநபராக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வாழ்க்கை துணை ஏற்படுத்துவார். ஆனால் ஆரோக்கியமான தனிநபருடைய முதல் குணாதிசம் என்னது? தனித்து இருக்கிறவங்க. They are separated and alone and they are okay with that. வேறு ஒரு சில பேர் தனியாக இருக்க முடியாது, நண்பன் வேணும், யாராவது ஒருத்தர் பேசியே பேசணும், ஏதோ ஒரு மியூசிக்கை கேட்டே கேட்கணும், எங்கேயாவது வெளியே போயிடணும், ஐயோ யாரும் இல்லையே அப்படின்ற அந்த ஒரு எம்டினஸ்ஸை வந்து அவங்க வார்த்தையில் அவங்க வெளிப்படுத்திடுவாங்க. அப்படி இருந்தால் அவங்க இன்னும் ஆரோக்கியமான சிங்கிளாக மாறலன்னு அர்த்தம். ஆரோக்கியமான சிங்கிளுடைய முதல் குணாதிசயம், அவங்க தனித்து இருக்கிறாங்க. தே ஆர் செப்பரேட்டட் அண்ட் அலோன் பட் நெவர் லோன்லி. ரெண்டாவது குணாதிசயம் என்ன தெரியுமா? இந்த யாக்கித் என்ற வார்த்தைக்கான ரெண்டாவது அர்த்தம், தே ஆர் யூனிக், தனித்தன்மை வாய்ந்தவர்கள். They are unique. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் யூனிக்காக படைச்சிருக்கிறார், தனித்தன்மை வாய்ந்தவர்களாக படைச்சிருக்கிறார். ஒருத்தரை போல இன்னொருத்தர் இல்லை. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஃபேக்ட்ரியில் ஒரே மாதிரி ஒரு அச்சு வச்சு பிரிண்ட் பண்ணியோ ப்ரொடியூஸ் பண்ணியோ வெளியே கொண்டு வரல. நம்ம என்ன அசம்பிளி லைனில் இருந்தால் வெளியே வர்றோம்? இல்லை, ஒவ்வொருத்தர் மேலேயும் கர்த்தர் விசேஷித்த தன்மையை வச்சிருக்கிறார், விசேஷித்த ஆற்றலை வச்சிருக்கிறார். நம்மளை போல இன்னொருத்தர் இந்த உலகத்தில் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க ஒருத்தர் போல ஏழு பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அந்த ஏழு பேர் உங்களை மாதிரி அழகாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் தனித்தன்மை வாய்ந்தவங்களா படைச்சிருக்கிறார். நம்மளுடைய தம் பிரிண்ட் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது, நம்மளை போல இன்னொருத்தர் இந்த உலகத்தில் இல்லைன்னு. ஸோ யூ ஆர் அ தம்படி, யூ ஆர் அ சம்படி, யூ ஆர் யூனீக். நம்ம யூனிக்னஸ் யார்கிட்டேருந்து வருது? நம்மளை படைச்ச தேவனிடத்துலேருந்து வருது. அவர் நம்மளை யூனிக்காக படைச்சிருக்கிறார், நம்மளை ஒரு மாஸ்டர் பீஸாக படைச்சிருக்கிறார். ஸோ சிங்கிளாக இருக்கிறவங்க, ஆரோக்கியமான சிங்கிளாக இருக்கிறவங்க, அவங்க யூனிக்காக இருக்கிறது அறிந்தவங்களாக இருக்கிறாங்க. அதனால வேற ஒருத்தரை காப்பி பண்ணணும், வேற ஒருத்தரை பிரியப்படுத்தணும், அடுத்தவங்களுடைய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கைக்கு போயிடவே மாட்டாங்க. அடுத்தவங்களை இமிடேட் பண்ணுறது, இப்போ நல்லா கவனிங்க, அடுத்தவங்க கிட்ட இந்த இன்ஸ்பிரேஷன் பெற்றுக்கொள்ளலாம். அது நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது தான். நானும் ஒரு சில பேர்கிட்ட இந்த இன்ஸ்பிரேஷன் ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஆனால் அவங்கள மாதிரி இருந்தால் தான் நான் வாழ்க்கையில் ஏதோ, இல்லைனா நான் ஒன்றே இல்லை. வாழ்ந்தா அவன் மாதிரி வாழணும், அதனால் அவனை போலவே எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன், அவங்கள நான் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். பார், இது ஒரு ஆரோக்கியமான தனி நபருடைய குணாதிசயம் இல்லை. மனதளவில் ஒரு காலியான ஒரு இடம் இருக்குதுன்னு அது சுட்டி காமிக்குது. ஒரு ஆரோக்கியமான தனி நபர் வேற ஒருத்தருடைய அபிப்பிராயத்துக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. கர்த்தர் அவங்களுக்கு என்னத்தை வச்சிருக்கிறாரோ, கர்த்தர் அவங்களுக்கு என்ன பர்சனாலிட்டியை கொடுத்துருக்கிறாரோ, அந்த விஷயத்தை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க யூனிக்னஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க, வாழ்க்கையில் முன்னாடி போவாங்க. வேற ஒருத்தர் என்ன செய்ய போகிறாங்க, என்ன நினைக்க போகிறாங்க, என்னை பற்றி அப்படின்னு தாழ்வான காரியங்களை செய்ய போக மாட்டாங்க, கேவலமான விஷயத்தில் இறங்கிட மாட்டாங்க. இன்னொருத்தர் பிரியப்படுத்துறது அவங்களுடைய வாழ்க்கையுடைய நம்பர் ஒன் கோலா மாறாது. அவங்களுக்கு தெரியும் அவங்க யூனிக்கா இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா நீங்க ஒரு யூனிக் பர்சன், உங்களுக்கு தெரியுமா நீங்க ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதை பிராக்டிஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆரோக்கியமான தனிநபர். மூணாவது குணாதிசயம், ஒரு யாக்கெத் உடைய மூணாவது குணாதிசயம் தெரியுமா? அவர் நேசிக்கப்பட்டவர். He is loved. He or she is loved. அவங்க நேசிக்கப்பட்டவங்க உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்குங்க. உறவுகள் அன்பை கண்டுபிடிக்கிற இடம் இல்லை, உறவுகள் அன்பை பகிர்ந்து கொள்ளும் இடம். இன்னைக்கு பெரும்பாலும் ஜனங்க பண்ணுற தவறு என்னன்னா, அவங்க ஏதாவது ஒரு உறவுக்குள்ளே போகிறதே அன்புக்காக. நீ ஏன் அவனை லவ் பண்ணுற? ஒரு அன்பை தேடி போன, அவன் பேர் தேவ அன்பு, அதனால் அவனை நான் காதலிக்கிறேன், அவன்கிட்டருந்து ஒரு அன்பு கிடைக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்ப்பா நீ ஏன்ப்பா அந்த பொண்ணை லவ் பண்ணுக்கிற? நீ தான் கல்யாணத்துக்கே ஆயத்தமாக இல்லையே, அப்போ என்னத்துக்கு அந்த பொண்ணு கூட சுற்றின்னு இருக்கிற? இல்லை, ஒரு அன்பு வேணும், என் மனசில் ஒரு காலியான இடம், எனக்கு அன்பு வேணும். அன்பை கண்டடையும் இடம் உறவுகள் இல்லை, அன்பை பகிர்ந்து கொள்கிற இடம் தான் உறவுகள். ரிலேஷன்ஷிப்ஸ், நீ எந்த ரிலேஷன்ஷிப்ஸ்னா எடுத்துங்க, டேட்டிங் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப், இது அன்பு பெற்றுக்கொள்கிற இடம் இல்லை. ஏன் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே காலியாக இருக்கிறாங்க, எல்லாரும் அன்பை தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல அன்பு எங்க வரப்போகுதுன்னு சொல்லி. ரட்சிக்கப்படாதவங்கள்ட்ட ஸ்பெஷலா அன்பு நம்ம எதிர்பார்க்க முடியாது, தேவ அன்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்ப அன்பை தேடி ஒரு உறவுக்குள்ள போனீங்கன்னா நீங்க ஏமாந்துருவீங்க. ஆனா அன்பு எனக்கு கிடைச்சது தேவனிடத்துல இருந்து, நான் நேசிக்கப்பட்டவன், அதனால நான் டேட் பண்ணிட்டு இருக்கிற இந்த நபரோட, அதனால நான் திருமணம் பண்ணிட்ட இந்த நபரோட அந்த அன்பை நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லும் போது அது ஆரோக்கியமான உறவு. உறவுகள் அன்பை கண்டடையும் இடம் இல்ல, உறவுகள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அளவில்லாத முடிவில்லாத நிபந்தனையற்ற அன்பை பகிர்ந்து கொள்ளும் இடம். இது ஆரோக்கியமான தனிநபருக்கு தெரியும். A yaket knows that he is separated and single, that he is unique and that he is loved. நீங்க நேசிக்கப்பட்டவங்க, நேசத்துக்காகவே கர்த்தர்களை படைச்சார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் தேவன் அன்பானவர், தேவன் வல்லமையானவர் தெரியும், தேவன் சர்வஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லமையுடையவர். ஆனால் இந்த குணாதிசயங்களை நிறைவேற்றணும்னா, சர்வஞானி நீங்களும் நானும் இல்லாமலே அவர் சர்வஞானி தான். அவர் சர்வ வியாபி, அதுக்கு எந்த மனுஷனுடைய சகாயமும் தேவைப்படலை, மனுஷனுடைய பிரசன்னமும் தேவைப்படலை. அவர் சர்வ வல்லமையுடையவர், அதுக்காக நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்க தேவையில்லை. அவர் நம்மளாம் இல்லாமலே சர்வஞானி, சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர். ஆனால் தேவன் அன்பானவர்னும் போது இப்போ மனுஷன் உள்ளே வந்தாகணும். ஏன்? என் அன்பு கொடுக்கப்படாமல், பகிர்ந்து கொள்ளப்படாமல் நிறைவடைய வாய்ப்பு இல்லை. ஒரு பாடல் பாடுற வரைக்கும் பாடல் இல்லை, ஒரு கவிதை சொல்லப்படுற வரைக்கும் அது கவிதை இல்லை, ஒரு கிஃப்ட்டு கொடுக்குற வரைக்கும் அது கிஃப்ட் இல்லை, அன்பு பகிர்ந்து கொள்ளாமல் அது அன்பே இல்லை. அன்பு நிறைவடையணும்னா அன்பை பெற்றுக்கொள்றதுக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. அந்த பெற்றுக்கொள்றவங்க அவங்க சாயல்லே இருந்தால் தான் அப்போ அவங்க பெற்றுக்கொள்கிற விதத்தினால இவங்க நிறைவடைய முடியும். அப்படின்னா அன்பை பகிர்ந்து கொண்டா தான் அன்பு நிறைவடையும். ஆனால் கொடுக்கறதுக்கு நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருக்கணும், அப்போ தான் அவங்க நம்ம விருப்பப்படுற மாதிரி நம்ம நிறைவடைகிற மாதிரி பெற்றுக்கொள்வாங்க. அதனால தான் கர்த்தர் பார்க்குறாரு எல்லா சிருஷ்டிப்பும் இருக்குது, செடி கொடி மரங்கள் குரங்கு இந்த காட்டெருமை பன்னி சிங்கம் புலி சீத்தா எல்லாம் படைச்சிட்டேன் நான், ஏன் சாயலை எதுவுமே இல்லையே? நான் அன்பான தேவன், அன்பு நான் கொடுத்தா தான் நிறைவடைய முடியும். நான் அன்பான தேவன், இப்போ என் அன்பு கொடுக்கறதுக்காக ஒருத்தரை சிருஷ்டிக்கணும் நான், ஏன் சாயலே சிருஷ்டித்தா தான் அப்போது என்னோட அவன் நடக்க முடியும், என்னோட பேச முடியும், உறவாட முடியும், என்கிட்ட நெருக்கமாக இருக்க முடியும் சொல்லி மனுஷனை தன்னுடைய சாயலை படைச்சார். எதுக்காக? தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்பை அவர் கொடுக்கணுன்றதுக்காகவும் அவருடைய அன்பை ஒருத்தர் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறார். கிடைச்சிச்சா? நோக்கம் புரிஞ்சிச்சா? ஏன் உயிரோடு இருக்கிறோம்? ஏன் மனுஷனை கர்த்தர் படைச்சார் தெரியுமா? அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக. நீங்கள் யார்? அவருடைய அன்பை பெற்றுக்கொள்றதுக்காகவே உயிரோடு இருக்கிற ஒரு நபர். அவர்கிட்ட அந்த அன்பை பெற்றுக்கிட்டீங்கன்னா அது உங்களை நிறைவாக்கும். நிறைவாயிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்க மாட்டீங்க. யார் யார் தேவ அன்பினால் நிரப்பப்படலையோ அவங்க உறவுகளை பயன்படுத்திக்குவாங்களே தவிர்த்து நேசிக்க மாட்டாங்க. Either you're loving people or you're using people. If you're full of God's love, you will love people. But if you don't have the love of God, you will start using people to fill the void that is in your heart. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உள்ளத்தில் தேவ அன்பை அனுபவிக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்குது பாருங்க. அந்த இடம் காலியாக இருக்கிறதுனால எதையாவது வச்சு நிரப்பலாமான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வேலை, பணம், அந்தஸ்து, உறவுகள், சில நேரத்தில் கெட்ட பழக்கங்களில் கிடைக்கிற இன்பங்கள், இதெல்லாத்தையும் வச்சு நிரப்ப ஆரம்பிப்பாங்க. இந்த இடம் நிரப்பப்படலன்னு வச்சுக்கவன் வர்ற எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த இடத்த நிரப்புறதுக்காக. ஆனால் அந்த இடம் நிரப்பப்பட்டுருச்சுன்னா மனசு நிரம்பி இருக்குது இல்லையா, நிரப்பப்பட்ட அந்த அன்பு நிமித்தம் நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஹெல்தி சிங்கிள், ஒரு யாக்கித், ஒரு ஆரோக்கியமான தனி நபர் ஜனங்களை யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜனங்களை நேசிப்பாங்க. அப்போது ஒரு ஆரோக்கியமான தனி நபரால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையை நடத்த முடியும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறந்துடாதீங்க. சங்கீதம் 68:6, ஆரோக்கியமான தனி நபர்களுக்கு தேவன் திருமணத்தை பண்ணி வைக்கிறார், அவங்க தான் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். ஆதாம் வாழ்க்கையில் அதை நம்ம பார்க்குறோம். ஆதாம் யார்? ஆரோக்கியமான தனி நபராக இருந்தார். தேவன் யாருன்னு அவருக்கு தெரியும், தேவனுடைய நோக்கம் என்னன்னு தெரியும், தேவனோடு நடக்கிறவராக இருந்தார், நிறைவாக இருந்தார். அவர் போய் ஆண்டவர்கிட்ட மன்றாடி கெஞ்சி கூத்தாடி எனக்கு ஒரு மனைவியை கொடுங்களேன், எனக்கு ஒரு ஜோடியை கொடுங்களேன் அப்படின்னு கேட்கவே இல்லை. தேவனால் நிரப்பப்பட்டவராக இருந்தார், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவராக இருந்தார். கர்த்தர் அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறார், இந்த மாதிரி மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு. அந்த வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கிறது, அந்த வசனத்தை எல்லா வாலிபர்களுக்கும் எடுத்து விட்டுருது. என்னன்னு, ஆண்டவரே மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல என்று சொன்னீரே, எங்கே என்னுடைய மனைவி, எங்கே என்னுடைய கணவர், எல்லா தனியாக இருக்கிறவங்களுக்கு அது அப்ளை ஆகாது, ஆரோக்கியமான தண்ணீர் நபருக்கு மட்டும்தான் அது அப்ளை ஆகும். யார் யார் தேவனுக்குள்ளே நிறைவாக இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த மனுஷன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல. வர ஆதாம் தேவனுக்குள்ளே நிறைவாக இருந்தார், தான் யாருன்னு தெரியும், தனித்து இருந்தவராக இருந்தார், யுனீக்கானவராக இருந்தார், நேசிக்கப்பட்டவராக இருந்தார், தேவனால் நிரப்பப்பட்டவராகவும் பரிபூர்ணராக இருந்தார். அதுதான் ஆரோக்கியமான தனி நபருடைய குணாதிசயம், உடைய வெளிப்படுத்தல். தனித்து இருக்கிறார், தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார், நேசிக்கப்பட்டவராக இருக்கிறார். இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, இவன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை. உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் ஊழியம் செஞ்சு 33 வாழும்போது அவர் ஒரு ஆரோக்கியமான தனி நபராக இருந்தார்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா, John 3:16. For God so loved the world that he gave his only begotten son. அது யார்? இயேசு கிறிஸ்துவானவர். தேவன் இவ்வளவாக இந்த உலகத்தை நேசித்தார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். இந்த ஒரே ஒரே குமாரன் புரியுது, பேரானன்னா என்ன எவனிக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒன்லி சன்னு தெரியுது, ஆண்டவர் ஒன்லி பிகாட்டன்னா என்ன? இந்த பிகாட்டனுக்கான கிரீக் வார்த்தை என்ன தெரியுமா? மோனோஜீனஸ். மோனோஜீனஸ்னு என்ன அர்த்தம்? செப்பரேட்டட் அண்ட் அலோன், யூனிக் அண்ட் லவ்ட். கம் ஆன், இதே வசனத்தை ஈப்ருவில் எழுதியிருந்தா என்னென்ன எழுதியிருப்பாங்க தெரியுமா? யாக்கித்துன்னு எழுதியிருப்பாங்க. தேவன் தன்னுடைய ஒரே ஆரோக்கியமான தனி நபரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி வச்சார். வார் ஏசு கிறிஸ்துவான ஒரு ஆரோக்கியமான தனி நபராக இருந்தார். அதனால தான் அவர் நிறைவாக இருந்தார். அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தேவைப்படலை, அவருக்கு ஒரு மனைவி தேவைப்படலை. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, அவர் ஒரு ஆரோக்கியமான தனி நபராக இருந்தார். முதல் ஆதாம் ஆரோக்கியமான தனி நபராக இருந்தார், அதே போல் இரண்டாம் ஆதாமும் ஆரோக்கியமான தனி நபராக இருந்தார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நான் டேட்டிங்க்கு ரெடியா, நான் இல்லை நான் கல்யாணத்துக்கு ரெடியா, இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நீங்களே கேட்டுங்க, இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் செட்டில் ஆகிருக்கிறாங்களான்னு சொல்லி. உங்களால் தனியாக இருக்க முடியும், யார் இல்லைனாலும் நான் நிறைவாக இருக்கிறேன்ற நிலைமைக்கு வந்திருக்கிறீங்களா? நான் அடுத்தவனுடைய அபிப்பிராயத்துக்கு நான் ஒரு அடிமை இல்லை, யாரையும் நான் பிரியப்படுத்துகிற ஒரு விஷயத்தில் நான் போக மாட்டேன், யார் கூடயும் ஒரு போட்டா போட்டி போட்டு அவனை விட நான் நல்லா இருக்கணுன்ற ஒரு போட்டியிலலாம் நான் இறங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா? மூணாவதா, தேவனால் நீங்கள் நேசிக்கப்பட்டவர் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு நிறைவுள்ளவராக இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் வெற்றிகரமான உறவுகளுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஒரு ஹெல்தி சிங்கிள். இந்த ரகசியத்தை கற்றுக்கிறவங்க எல்லா உறவுலையும் ஆரோக்கியமாக இருப்பாங்க, எல்லா உறவுலையும். பீங் எ ஹெல்தி சிங்கிள். ஆர் யூ ஹெல்தி சிங்கிள்? இஃப் யூ ஆர், தென் யூ வில் ஹாவ் பிளஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஏன், ஆரோக்கியமான திருமண வாழ்க்கைக்கு இதே தான் ரகசியம். கணவரும் ஆரோக்கியமான தனி நபராக இருக்கணும், மனைவியும் ஆரோக்கியமான தனி நபராக இருக்கணும். கணவரும் 100% ஃபுல் இன் காட், மனைவியும் 100% கம்ப்ளீட் இன் காட். இந்த ரெண்டு பேர் திருமண வாழ்க்கையை நடத்தினாங்கன்னா ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். சண்டையே வராதுன்னு நான் சொல்ல வரல, ஆனால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையாக இருக்கும். ஏன் தெரியுமா? ரெண்டு பேருடைய நிறைவும் தேவனிடத்துலேருந்து நிறைவை பெற்றுக்கொள்றதுனால ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு சப்ளை பண்ணுறதுக்காக இருப்பாங்க, விட்டு கொடுப்பாங்க, மன்னிப்பாங்க, நேசிப்பாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஆரோக்கியமான தனிநபராக இருக்கிறாங்க. இந்த ஆரோக்கியமான தனிநபருக்கு இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா, கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட். இஃப் யூ நாட் கம்ப்ளீட் இன் கிரைஸ்ட், don't look for a relationship to satisfy you. If you're not complete in Christ, don't look to get married. First be complete in Christ. அவரோட நேரத்தை செலவழிங்க, வார்த்தையில நேரத்தை செலவழிங்க, சர்ச்சில் இன்வால்வ் ஆயிருங்க, கர்த்தரிடத்துலேருந்து நீங்க யாருன்ற வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரா நீங்க இருந்தீங்கன்னா உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட நபரை நீங்க திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ இந்த டீச்சிங் மிக மிக முக்கியமான டீச்சிங். இதனால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க நம்புறேன். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க, நம்மளை போல அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆனா தேவன் யாக்கியதுங்களுக்கு, ஆரோக்கியமான தனி நபர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துவார், உங்களுக்கும் சீக்கிரமாகவே ஏற்படுத்துவார்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு புது பாட்காஸ்ட் உங்களுக்கு நாங்கள் அவைலபிளாக்குறோம். பெற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. This is Pastor Graceman. Until I meet you again, enjoy life.